கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டலில்லாத கலக்கலான போட்டி. கள்ள மனத்தின் கோடியில் தயாரிப்பு காஸ்ட்ரோ.
ஒரு கணித பாட மாணவன் எப்படி பாடல் ஆசிரியராக மாறினார்?
இப்ப பெரும்பாலும் இங்க திரைத்துறையில பாடல் எழுதுறவங்க தமிழ் முதுகலை முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, அல்லது இளங்கலை முடிச்சு வந்திருப்பாங்க, அல்லது தமிழ் பட்ட படிப்பு படித்தவர்கள் எல்லாம் வந்து பாடல் எழுதுவார்கள் ஒரு அபிப்பிராயம் இருந்தது. நான் வந்து பிஎஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட், அப்ப பாடல் எழுத வந்தப்போ அது கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்கப்பட்டது. அது என்னன்னா, நான் இயல்பாகவே எனக்கு வந்து தமிழின் மீதுதான் பெரிய காதல் இருந்தது. நான் பள்ளி படிக்கும் போதே நிறைய இலக்கிய மன்றங்கள், நிறைய கூட்டங்கள்னு பேச ஆரம்பித்தேன். நிறைய கட்டுரை போட்டிகள்ல, கவிதை போட்டிகள்ல பரிசு வாங்கியிருக்கேன். நான் பிஎஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்னாங்க கூட பெரும்பாலும் என்னுடைய நேரம் முழுக்க தமிழ் துறையில் தான் இருக்கும்.
கந்தசாமி திரைப்பட பாடல்கள் எல்லாமே வெற்றி அடைந்தது. அதில் எல்லா பாடல்களையும் எழுதுவதற்கான சந்தர்ப்பம் எப்படி அமைந்தது?
இல்ல, உண்மையிலேயே அந்த படத்துல எல்லா பாடலும் நான் எழுதுறதை எனக்கு முதல்ல சொல்லல. முதல்ல வந்து ஒரு பெரிய கவிஞர் வந்து அந்த பாடலை எழுதியிருந்தார், மூத்த கவிஞர். அது வந்து அனைத்து பாடல்களையும் எழுதுறதுன்னு அது பெரிய விளம்பரம் எல்லாம் வந்து அவரு மூணு பாடல்கள் எழுதியிருந்தார். அது அவங்களுக்கு என்னவோ தெரியல. அதுக்கு பிறகு இன்னொரு கவிஞர் அதை எழுதினாரு. அப்புறம் அதுக்கு பிறகுதான் என்கிட்ட வந்தது. அதுல நான் வந்து எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி என்கிற பாடலை முதன் முதலாக எழுதினேன். அந்த பாடலை எழுதினோடனே அதெல்லாம் வந்து அவரு ஆபீஸ்லயே தான், டைரக்டரோட ஆபீஸ்லயே உட்காந்து நேரடியா உட்காந்து எழுதி முடித்த பாடல்கள்லாம் எல்லாம். அப்படி அந்த பாட்டு எழுதி முடிச்ச உடனே அவர் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. ஒரே நாள்ல காலையில இருந்து ஒரு மதியத்துக்குள்ளார உட்காந்து அந்த பாடலை முடிச்ச உடனே அவர் பெரிய மகிழ்ச்சி, வேற எங்கும் கிடைக்காத வரிகள் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. அதுக்கடுத்த உடனே அடுத்த பாட்டு கொடுத்தாரு. அடுத்த பாட்டு எழுதின உடனே அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கடுத்து அந்த மியா மியா போன என்கிற பாடல், மூன்றாவது பாடல், அது எழுதி முடிச்ச உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டாரு. அப்புறம் விக்ரம் சார் எல்லாம் சொல்லிருக்காரு, எல்லாருமே இனிமே அவர் எல்லா பாட்டும் விவேகா தான் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் எனக்கு சொன்னாரு, மீது இருக்கிற பாடல்களையும் நீங்க தான் எழுதுறீங்க, எட்டு பாடல்கள் அந்த படத்துல, நீங்க தான் அனைத்து பாடல்களையும் எழுதுறீங்கன்னு அதுக்கு பிறகுதான் சொன்னாரு. அதே அந்த உற்சாகம் கொடுத்த மகிழ்ச்சியில வந்து என் பேரு மீனாகுமாரி பாட்டை நாங்க ஒரு 15 நிமிஷம் முடிச்சோம்.
ஏன் உங்கள் பாடல் வரிகளில் கவிஞர் கண்ணதாசனின் தழுவல்கள் அதிகம் இளையோடி இருக்கு?
என்ன காரணம்னா, கண்ணதாசன் மீது மிகப்பெரிய பற்று எங்க அப்பாவுக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. எங்க அப்பாவும் கண்ணதாசனுடைய ரசிகர், நானும் கண்ணதாசனுடைய ரசிகர். அவர் எங்க அப்பா ஒரு தலைமுறை, நான் ஒரு தலைமுறை. என் பிள்ளையும் ஒருவேளை கண்ணதாசன் ரசிகரா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவ்வளவு அனுபவங்கள் அவருடைய பாடல்ல நீங்க வேற எந்த கவிஞரிடத்திலும் காண முடியாத ஒரு மிகப்பெரிய அனுபவ கூடியல் வந்து கண்ணதாசன் அவர்கள் கட்டிதான். அதனாலதான் கண்ணதாசன் காலத்தை கடந்து நிற்கிற ஒரு மாபெரும் கவியாக, மாபெரும் பாடலாசிரியராக வந்து நிற்கிறாரு. அவருடைய சாயல் என்னுடைய பாடல்ல இருக்குது அப்படின்னா அதை விட நான் பெருமை அடைவதற்கு வேற ஒண்ணு இருக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் மகிழ்ச்சி அடைவேன்.
நீங்கள் பாடல்களை எழுதி கொடுத்த பிறகு பின்னர் அந்த பாடலுக்காக வேறு கவிஞர்கள் மாற்றப்பட்ட சம்பவம் இருக்கா?
நான் பாட்டு எழுதின பிறகு மாற்றப்பட்ட சம்பவங்கள் குறைவு, ஒரு இரு சம்பவங்கள் அப்படிலாம். என்னுடைய முதல் பாடலே பாத்தீங்கன்னா வேற ஒரு கவிஞர் எழுத வேண்டியதுதான் எனக்கு கிடைச்சது. பூங்குயில் பாட்டு பிடிச்சிருக்கா பாடல வந்து வேற ஒரு கவிஞருக்கு தான் அவங்க ஜீவன் கொடுத்துருந்தாங்க. அவரு வந்து திடீர்னு வர முடியாத சூழல், அவருக்கு திடீர்னு திருமணம் வந்து நிச்சயம் ஆயிடுச்சு, அதனால என்னால வர முடியல, நீங்க கேட்கிற அளவுக்கு என்னால எழுதி தர முடியுமான்னு தெரியல, நான் ஒரு விலை கிட்டாரு. அப்படிதான் எனக்கு அந்த முதற் பாடல் வந்து பூங்கையில் பாட்டு பிடிச்சிருக்க வாய்ப்பே கிடைச்சது. அது மாதிரி சில சந்தர்ப்பங்கள்ல நான் வந்து பல்லவியை எழுதி கொடுத்துருக்கேன், சரணம் எழுதி கொடுத்து வெளிநாடு போயிருக்கேன். அந்த டயத்துல வந்து திருப்பி அவங்க சில மாற்றங்கள் வேணுங்கிறப்ப நாம கிடைச்சிருக்க பார்த்தா அப்போ கவிஞர்களை மாற்றுவாங்க. இது ஒண்ணு ரெண்டு நிகழ்ந்துருக்கு, ஆனா பெருசா பெரிய படங்கள்ல எதுவும் நிகழல, ஒரு சின்ன படங்கள்ல தான்.
நீங்கள் பாடல்களை எழுதும் போது இந்த வரையறைக்குள் எழுதுறீங்க?
நான் என்ன வரையறை வச்சிருக்கேன்னா, அது நம்மை தேடி பெரு முதலீட்டு படங்களோ சிறு முதலீட்டு படங்களோ எந்த மாதிரி படம் வந்தாலும் சரி, அந்த படம் அந்த படத்துல வந்து என்னுடைய பாடல் என்னுடைய பாடலா இருக்கணும் வேண்டும், என்னுடைய தனித்துவம் இருக்க வேண்டும், என்னுடைய முழு உழைப்பும் அந்த பாடலுக்காக இருக்கணும், எல்லா விதமான பாடல்களையும் ஒரே மாதிரி அணுக வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய வரையறை.
வகுத்து கொண்ட வரையறை, அதில் வரிகளை வடிக்கும் நெறிமுறை. பாடலாசிரியர் விவேகா காலங்கள் கடந்து கவி பாடி கவிதை உலகில் கொடிநாட்ட கள்ள மனத்தின் கோடிய நிகழ்ச்சி வாழ்த்துகின்றது.
கள்ள மனத்தின் கோடியில் தென்னிந்திய நட்சத்திரங்களின் அலட்டலில்லாத கலக்கலான பாட்டி கள்ள மனத்தின் கோடியில். தயாரிப்பு காஸ்ட்ரோ.